भगवदेवासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं जैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतीम् उत्तमश्लोकीं भक्तिं भवदीर्नैष्ठिकीं। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்க தலைப்பு என்னது? இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம்? எத்தனை பேர் நோட்டீஸ் பார்த்தாங்கன்றது? யார் கையிலேயே இருந்தா எடுத்து பாருங்க, என்ன தலைப்புன்னு. மனமகிழ்ச்சி தரும் மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து மகாமந்திரத்தை பத்தி சொல்ல போறோம். அந்த மந்திரத்தோட மகிமையிலையும் சொல்ல போறோம். மகிழ்ச்சி ஒரு பங்கு அதுல. மகிழ்ச்சினா கஷ்டமில்லாத நிலைமை, துன்பம் நீங்கின நிலைமை தான் மகிழ்ச்சின்னு சொல்றோம். பாவதத்தில் இந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். நம்ம நாம வந்து எப்படி உதவி செய்துன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. படிச்சுட்டு திருப்பி பார்ப்போம். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 1 அத்தியாயம் 1 முனிவர்களின் கேள்விகள் பதம் 14. ஆபன்னசம்ஸ்ருத்திம் கேவராம் யன்னாமோ விவச்சோ கிருணன் தத சத்யோ முச்சேத யத் பிபேதி ஸ்வயம் பயம். மொழிபெயர்ப்பும் பள்ளியவர் சில பிரபாக்கு ஜெய். பயமே சுரூபமானதும் கூட கிருஷ்ணனின் புனித நாமத்தை கண்டு அஞ்சுகிறது. அத்தகைய புனித நாமத்தை அறியாமல் உச்சரிப்பதாலும் கூட பிறப்பிறப்பனும் சுழலில் சிக்கி கிடக்கும் ஜீவராசிகள் உடனே விடுவிக்கப்படுகின்றன. பொருளுரை. பரமபுருஷ பகவானாகிய வாசுதேவன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் பரம ஆளுநர் ஆவார். பகவானின் கடும் கோபத்திற்கு அஞ்சாதவர் ஒருவரும் படைப்பில் இல்லை. மாபெரும் அசுரர்களான ராவணன், ஹிரண்யகசிபு மற்றும் கம்சனை போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஜீவராசிகள் அனைவரும் பரமபுருஷரால் கொல்லப்பட்டனர். மேலும் சர்வ வல்லமை பொருந்தியவரான வாசுதேவன் தமது சுயஸ்வரூபத்தின் சக்திகளையெல்லாம் அவரது நாமத்தில் பொருத்தியுள்ளார். அனைத்தும் அவருடன் சம்பந்தப்பட்டுள்ளன. மேலும் அனைத்தும் அவருக்குள்ளேயே அடங்கியுள்ளன. கிருஷ்ணரின் நாமத்தை கேட்டதுமே பயமே உருவாக உள்ளதும் அஞ்சுகிறது என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கிருஷ்ணா என்ற நாமத்திற்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லை என்பதையே குறிக்கிறது. எனவே கிருஷ்ணரின் நாமம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமான சக்தியை கொண்டதாகும். அதில் சிறிதும் வித்தியாசம் இல்லை. எனவே மிகப்பெரிய ஆபத்துக்களுக்கிடையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் புனித நாமங்களை உதவிக்கு அழைக்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் புனித நாமத்தை அறியாமலோ அல்லது சூழ்நிலைகளின் கட்டாயத்தாலோ உச்சரித்தாலும் பிறப்பிறப்பினும் சிக்கலிலிருந்து விடுபட அது ஒருவருக்கு உதவுகின்றது. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணாய முதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமோ ஹரே ராமோ ராம ராமோ ஹரே 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 கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் வந்து பகவான் நாம மகிமையை எடுத்து சொல்லுது. அதுலேயும் பயமான யத் பிபேதி ஸ்வயம் பயம், பயம் கூட பகவான் நாமத்தை கண்டு அஞ்சுது. அதாவது பகவான் வந்து எவ்வளவு வந்து உதவிக்குவாரோ அதே சக்தி பகவான் நாமத்திலையும் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நிறைய வரலாறுகள் தெரியும், பகவான் நாமம் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு. வேடிக்கையா சொன்னாலும் சரி, விரும்பி சொன்னாலும் சரி, விரும்பாம சொன்னாலும் சரி, நாமத்துக்கு பலன் உண்டு. பிரபுபாதா வந்து 1965 நியூயார்க்ல அந்த பார்க்கு கீழே உட்கார்ந்து அவர் இந்த பஜன் பாடும்போது இந்த கர்த்தால் மட்டும் வச்சிருந்தார். அவர் பாடும்போது இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் பாடுறாரு. அந்த சீடி காமிச்சிங்களா வேதநாராயணன், அந்த ஆரம்பகால சீடி காமிச்சிங்களா, ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப இதுல எல்லாமே இருக்கு ஐடிவியில. ரொம்ப வில்லேஜ் இப்ப ஒரு ஹிப்பிஸ் இவங்க ஆடிட்டு இருக்காங்க. பிரபுபாதா வந்து இந்த நாமத்தை சொல்லி பஜன் பாடுறாரு. இந்த நாமம் வந்து அவங்க எல்லாரும் எதனா புது விதமான பாட்டா இருக்கே, புது விதமான மெட்டா இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் வராங்க. ஆனா இந்த நாம மகிமை நாடி அவங்க மிக சுலபமா சந்தோஷலாந்து பக்தரானாங்க. இது வந்து தற்காலிகத்தில் நிரூபமான நிறுவனம். நாம வந்து எப்படி வந்து ஒரு அமெரிக்காக்காரங்களையும் ஆப்பிரிக்காக்காரங்களையும் ரஷ்யரையும் இழுக்குதுன்னு, பகவான் நாமத்துக்கு அந்த சக்தி கிருஷ்ணனா எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கிறதுன்னு பொருள். ஆல் அட்ராக்டிவ். ராமன்னா ஆனந்தம் தரக்கூடியதுன்னு அர்த்தம். ரம ரமா ராமா ரமேதி ரம ரமேதி, ரமனா ஆனந்தத்தை தரக்கூடியது, அன்னாடிதான் ராமான்னு சொல்றோம். கிருஷ்ணானா எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கிறது, ஹரேனா அவரோட அந்தரங்க சக்தி. இந்த மூணும் தான் இந்த நாமம். இதோட மகிமை வந்து நடைமுறையில சொல்லியாச்சு, சாஸ்திரங்கள்ல பிராணம் எவ்வளவோ சொல்லி. நீங்க நிறைய பேருக்கு தெரியலாம் நாம மகிமை எங்கெங்கெல்லாம் பாவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆளுக்கு ஒன்னு சொல்லலாம், அஜாமிலன். அஜாமிலன் வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. அஜாமிலன் வரலாறு தெரியாதவங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அஜாமிலன் பாகவதத்தில் ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தரோட வரலாறு. அவர் வந்து நல்ல ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர், இளம் மனைவியும் குழந்தையும் உடையவர். தந்தையோட யாகத்துக்கா வண்டி காட்டுக்கு போய் மரங்கள் சிறகு இதெல்லாம் பொறுக்க போறாரு. அந்த நேரத்தில் தற்செயலா நம்ம இன்னைக்கு தினசரி டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு சீனை பார்க்கறாரு. நம்ம அஜாமலனை விட தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. ஏன்னா இவ்வளோ சீன் பார்த்துட்டு நம்மளாம் இன்னும் தாக்கு பிடிக்க முடியுது. அதனாடி அஜாமலன் வந்து பார்த்தவனே அந்த நேரத்தில் மனம் கொஞ்சம் செதறது. கல்யாணம் ஆகி மனைவி குழந்தை எல்லாம் இருக்கு, எல்லாம் குழந்தை. ஆனா வீட்டுக்கு வந்தது தியாயதோ விசையான் பும்சா, திருப்பி 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 பகவத்கீதை சொன்ன மாதிரி அரைச்சமாவே அரைச்சமாவே நடந்த பாதையிலே நடந்த மாணிக்க திருப்பி திருப்பி யோசிச்சு பெரிய தடத்தை உண்டாக்கிட்டார் மனசுல. அந்த தாகத்து நாடி கடைசியா குடும்பத்தை விட்டு எந்த ஒரு ஒழுக்கம் குறைந்த அந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்களோட வாழ போயிட்டார். அந்த ஒழுக்கம் குறைஞ்ச வாழ்க்கையில எல்லாம் விட்டு போச்சு, பக்தி போச்சு, பணிவு போச்சு, எல்லாமே போச்சு. ஏகப்பட்ட குழந்தைகள் வேற அந்த வாழ்க்கையில். ஆனால் அத்தனை மெயின்டைன் பண்ண எல்லா குறுக்கோளியிலையும் சம்பாத்தியம் பண்றார். ஆனால் சிறு வயசுல அந்த ஆன்மீக வழிகாட்டல் பண்ண நாடி இவ்வளவு தவறு செஞ்சிருக்கமே ஒரு கவலை. வயசான காலத்தில் அவருக்கு ஒரு குழந்தை. இது இன்னொரு பிராணத்தில் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு, நான் இவ்வளவு தவறு பண்ணியிருக்கேன், நான் ஏதாவது ஒரு நல்ல காரியம் என்ன செய்ய. கடைசியாக பிறக்கிற குழந்தைக்கு நீ நாராயணான்னு பேர் வையின்றார். ஆனாடி ஒண்ணுமே அவருக்கு தெரியாது, நாராயணான்னு பேர் வச்சிட்டார். வயசான காலத்தில் இப்ப அந்த குழந்தை பாசம் அதிகம், சதா நாராயணா நாராயணான்னு சொல்றார். நாராயணா தூங்கினியா, நாராயணா சாப்பிட்டியா, நாராயணா நாராயணன். அவர் பகவான் நாராயணன் நினைக்கல, புள்ள நாராயணன். காலம் தள்ளி போகுது, எல்லாருக்கும் வர்ற மாதிரி இறுதி காலமும் வருது. யமதூதர்கள் வந்து இவரை வந்து கூட்டிட்டு போறக்கா வர்றாங்க. ஏன்னா அவர் செஞ்சா பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமே. அந்த டைம்ல இவருக்கு யாபம் வர்றது தம் புள்ள நாராயணன். நாராயணான்னு சத்தம் போட்டு கூப்பிடுறார், கத்துறார். ஆனா கூப்பிட்டது தன்னுடைய பிள்ளைகளா இருந்தும் பகவான் வந்து அவர் நாமத்தை சொன்னாடி பகவான் வந்து தன் சீடர்களை விஷ்ணு தூதர் அனுப்பிட்டார். அந்த விஷ்ணு தூதர்கள் வந்தவங்க யமதூதர்களோட பெரிய ஆர்கியுமெண்ட் நடக்குது. யமதூதர்கள் பயங்கரமான தப்பு பண்ணியிருக்கான், கூப்பிட்டு போய் தண்டிக்க வேண்டியது எங்க கடமைன்னு சொல்றார். ஆனா விஷ்ணு தூதர் சொல்றாங்க, எங்க நாராயண நாம உச்சரிக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துல உங்களுக்கு வேலை இல்லைன்றார். கடைசியில் உங்க எல்லாரும் வாபஸ் வாங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷ்ணு தூதர்கள் யமதூதர்கள்லாம் போய் யமராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி எங்க டியூட்டியை நாங்க செய்ய போனோம், நீங்க தானே எங்களுக்கு தலைவர், எல்லாத்தையோட அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தண்டனை தர வேண்டிய நம்ம டியூட்டி தானே, ஏன் உங்க மறுத்தாங்க. யமராஜா வந்து 12 மகாஜனங்களில் ஒருத்தர், பகவானோட தூய பக்தர்களில் 12 பேர்ல ஒருத்தர். அவர் சொல்றாரு, பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை, எங்க பகவான் நாம சொல்லியாச்சோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டார். இது முத வரலாறு அஜாமலன் வரலாறு. அஜாமலன் வந்து இதுல சொல்ற மாதிரி அறியாம சொன்னாலும் அறியாமல் உச்சரிப்பதாலும் கூட பிறப்பிறப்பனும் சூழலில் சிக்கி கிடக்கும் ஜீவராசிகள் உடனே விடுவிக்கப்படுகிறது. அவருக்கு வந்து நாம மைமை தெரியல, ஆனா அந்த நாமத்தை உச்சரிச்ச நாடி பகவானோட நேரடி கருணைக்கு ஆளாகி விஷ்ணு தூதர்கள் வந்து உதவி செய்றாங்க. இது வந்து பகவான் நாம உச்சரிப்புல முத வரலாறு அஜாமலன் வரலாறு. ஆனாடி பகவான் நாம வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவான் நாம சொல்றது வந்து சுலபமா நம்ம எல்லா கஷ்டங்கள்ல விடுவிக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு வேண்டிய கஷ்டங்கள் நீங்கள மகிழ்ச்சி தானா வரும். இந்த மகிழ்ச்சி வந்து தற்காலிகமானது இல்லை, மனசுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடியது. அடுத்து இன்னொரு வரலாறு இருக்கு இந்த நாம மகிமைக்கு. எது கஜேந்திரன், ஒவ்வொன்றா சொல்லுவோம். கஜேந்திரன் வந்து முதலை நாடி பிடிபடுறாரு. கஜேந்திரன் வந்து முந்தின பிறவியில் பாண்டிய ராஜா. அகஸ்திய சாபத்து நாடி கஜேந்திரனை பிறவி எடுக்கிறார். ஆனாலும் அந்த குளத்தில் வந்து முதலை நாடி பிடிபட்டப்ப அந்த யானைகளுக்கெல்லாம் தலைவனா அந்த நாடி நூற்றுக்கணக்கான யானைகள் உதவி செய்ய நிற்குது. ஆனா கஜேந்திரன் இழுத்து இழுப்புல ஒருத்தர் நாடி விடுவிக்க முடியல. அது முந்தின யுகன்றே ஆயுட்காலம் அதிகமானது. 1000 வருஷம் போராடணும்னு பாகவதம் சொல்லுது. ஆனா முதல்ல நீர் மிருகம், யானை நிலத்து மிருகம், அந்நாடி 1000 வருஷத்தில் பலம் குறையுது. அந்த பலம் ரொம்ப குறைஞ்ச நிலையில முந்தின பிறவியில இவர் பகவானை வழிபட்டு துதிபான பாடல்கள் நினைவுக்கு வருது. அப்ப அவர் கூப்பிடுறது ஆதி மூலமேனு கூப்பிடுறாரு. ஆதி மூலம்னு சொல்ற நாடி பகவான் வந்து தோன்றார். மற்ற தேவர்களும் ஒதுங்கி நின்னுட்டாங்கன்னு பாகவதம் சொல்லுது. ஏன்னா அவர் கூப்பிட்டது வந்து விஷ்ணுவை, நம்மளை கூப்பிடலன்னு மற்ற எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. ஆனாடி பகவான் வந்து உடனடியா கஜேந்திரனை காப்பாத்துறக்கா வேண்டி அந்த நாமத்தை கேட்டு உதவியை கேட்டு வந்தார். இதுல வந்து சாஸ்திரங்கள் சொல்லும்போது பகவான் வந்து சாதாரணமாக வரும்போது லட்சுமிகிட்ட சொல்லிட்டு, தாயாட்ட சொல்லிட்டு, அங்கவஸ்திரம் போட்டு கடனை சுற்றி ஏறி வருவார். ஆனால் இந்த கஜேந்திரன் உதவிக்கு வந்தப்ப கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஒரு நொடியில் ஏறி வந்துட்டார்னு சொல்லியிருக்கு. ஆனாடி சுருக்கமாக பகவான் நாம ஒத்தனாடி கஜேந்திரனுக்கு விடுதலை கிடைச்சது. பகவான் வந்து கஜேந்திரன் மோட்சம் கொடுத்தாரு கஷ்டத்தில் இருக்கும்போது. இதில் விசேஷம் என்னன்னா கஜேந்திரன் வந்து முதலே கூப்பிடல. ஏன்னா அவருக்கு முழு பலம் இருந்தது உடல்ல. ஆனாடி எனக்கு யாரும் தேவையில்லைன்னு நினைச்சாரு. என் பலத்தில் நான் ஜெயிக்கலான்னு நினைச்சாரு. மற்றவங்க பலமும் உதல, தான் பலமும், மற்ற யானைகள்லாம் உதவி செஞ்சும் பலன் இல்லை. அதே மாதிரி தன்னுடைய பலனை நம்பி அதுவும் இல்லைன்னு கடைசி முடிவுக்கு வந்தப்ப பகவான்கிட்ட சரணாகதி ஆனார். அந்த நிலையில கூப்பிட்டார் ஆதி மூலமேன்னு. அடுத்து வேற யாரு? பிரகலாதர். பிரகலாதர் வந்து அவர் நிரந்தரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். பிரகலாதர் வந்து வெரி ஸ்பெஷல் கேஸ். அவர் எந்த காலம் கூப்பிட்டார் பகவான் நாமத்திலே சரியா இருந்தார். எந்நேரமும் பகவான் நாமத்தை சொல்லி துதி பண்ணார். அவர் வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதையும் சொல்ல. இன்னும் முக்கியமானது மகாபாரதத்தில் ஒரு வரலாறு இருக்கு. பாஞ்சாலி, பாஞ்சாலி வரலாறு ரொம்ப விசேஷம். திரௌபதி, திரௌபதியை வந்து அவமானப்படுத்தும் போது அந்த சபையில் பீஷ்மர் இருக்காரு, துரோணர் இருக்காரு, பீஷ்மர் பிதாமகர், துரோணர் ஆச்சாரியார், அதுபோல் பஞ்சபாண்டவர் கணவர் இருக்காங்க, திருராஷ்டிரன் பெரிய மாமனார் இருக்காரு, விதுரர் இருக்காரு நேர்மேலம் வந்தவர், பல நாட்டு மன்னர்கள் இருக்காங்க. ஆனா அந்த சூழ்நிலையில யாருமே உதவி கூற முடியல. அது மகாபாரதம் எடுத்து முழு பக்கம் படித்த கிட்டத்தட்ட 50 பக்கம், 30-40 பக்கம் திரௌபதியை வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்குறாங்க, பீஷ்மரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இது நியாயமா, இது சரியா, சபையில் வந்து ஒவ்வொருத்தரையா கேட்குறாங்க. பீஷ்மர் வந்து அமைதியாக இருக்காரு, என்னாடி எது சரி எது தப்புன்னு சொல்ல முடியல. ஏன்னா தர்ம தெரிஞ்சவன் கணவனே சும்மா இருக்காரு. ஆனாடி நான் எப்படி செய்ய முடியும் வரிசையாக பீஷ்மரை கேட்குறாங்க. அடுத்து துரோணர்கிட்ட கேட்குறாங்க. அடுத்து பரிசியாக ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு வரும்போது எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. சில பேர் பதில் சொல்ல முடியலை. தர்மம் வந்து எது நியாயம் நேர்மைன்னு பிரித்து சொல்கிறது எல்லாருக்கும் கஷ்டம்னு சொல்கிறாங்க. யாருமே உதவிக்கு வராதனால துச்சாதனம் வந்து இறுதியாக ஒருத்தருக்கு துணியும் நமக்கு சொந்தம் எடுன்னு சொல்லும் போது உருவும் போது திரௌபதி கடைசியா தன்னை காப்பாத்த தான் நினைக்கிறான். அந்த நிலையும் முடியாது, தானும் தன்னை காப்பாற்ற முடியாது, தன் மானத்தை காப்பாற்ற முடியாதுன்னு இல்லை, ரெண்டு கை தூக்கி கிருஷ்ணான்னு சொல்லு ஒரே வார்த்தை தான், கிருஷ்ணான்னு சரணடைகிறான். அதுக்கப்புறம் தான் பகவான் வர்றார். ஏன்னா பகவான் வந்து நம்ம எல்லாரும் கேட்கலாம், நம்ம எவ்வளவு கிருஷ்ணநாமம் சொல்றோமே ஏன் நமக்கு வர மாட்டேன்றாரு. நம்ம எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும், நம்ம டெய்லி எந்திரிக்கல கிருஷ்ணான் சொல்றோம், எத்தனை 16 சுத்து ஜபம் சொல்றோம், ஆனா நமக்கே வர மாட்டேன். காரணம் வந்து நம்ம நிறையாத பிடிச்சுக்கிட்டு கிருஷ்ணான்னு சொல்றோம், அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணான்னு சொன்னா நானு வருவேன்றாரு. அதான் திரௌபதியோட வாழ்க்கையில கஜேந்திரன் லைஃப்ல, கஜேந்திரன் வந்து ஆயிரக்கணக்கான சுத்து யானைகள்லாம் நிக்க அந்த தைரியத்தில் இருந்தாரு, தாம்பலத்தில் இருந்தாரு, கடைசியில் எதுவும் முடியாதுன்னு சரணடையில வர்றாரு. சுலபமா வந்தா மரியாதை மதிப்பு இருக்காது. அதனால அதே மாதிரி திரௌபதி கேஸ்லயும் எல்லாத்தையும் ஆர்கியுமெண்ட், அந்த மகாபாரதத்தில் ஒரிஜினல் அந்த ஸ்லோகங்கள் எடுத்து படிச்சா இருக்கும், அவ்வளோ ஆர்கியுமெண்ட் பீஷ்ம துரோணர் ஒவ்வொருத்தரும் எதுவும் இதாகல, கடைசியா தாம்பலத்தை நம்புற அதுவும் முடியாதுன்னு இல்லை, கிருஷ்ணான்னு வரையில அப்பத்தான் அவர் உதவிக்கு வர்றார். அவர் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார், உச்சத்திலையும் டெஸ்ட் பண்ணி வர்றாரு. அன்னாடி பிரபுபாத பல இடம் சொல்லும்போது அஜாமிலனோ யாருமே இந்த பகவான் நாமத்தை வந்து முழுசா சரணடைஞ்ச மனநிலையில சொல்லும்போது எல்லா கஷ்டங்களையும் நீக்கக்கூடியது, மனசுக்கு வந்து முழு சந்தோஷமும் தரக்கூடியது, அது மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனைகளையும் தீரக்கூடியது. இதுதான் இந்த நாமத்தோட மகிமை. இந்த ஸ்லோகத்துல அவ்வளவு இதையும் ஒரே வார்த்தையில சொல்றார். பயமே சொல்றவன் யாரு பயப்படணும், பகவான் நாமத்தை சொல்றவங்களுக்கு என்ன பயம்? ஏன்னா பகவான் நாமம் சொல்லும்போது பகவான கூடையெல்லாம் கொண்டு போறோம், பகவானையில துணை கொண்டு போறோம், நமக்கு என்ன தயக்கம்? பகவான் நாமத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கிற நாடி இந்த மாதிரி திரௌபதி, அதே மாதிரி அஜாமிலன், அதே மாதிரி வேற யாரு, கஜேந்திரன், பரத மகாராஜா. பரத மகாராஜா வந்து கடைசியில் வந்து அவர் தவம் இருக்காரு, ஆனால் கடைசியில் வந்து நாமம் முடிச்சு திருப்பி அந்த நினைவு வந்த நாடி மறுபிறவியில் தொடருது. பரத மகாராஜா வந்து அந்த பிறவியில் அவர் நாடி பகவான் அடைய முடியலைனாலும் அந்த நினைவு தொடருது. கஜேந்திரனுக்கும் முந்தின பிறவி பகவானோட பக்தராக இருக்காரு இந்திரப்ன மகாராஜாவா, ஆனால் அந்த நினைவு அடுத்த பிறவிக்கும் தொடருது. கிருஷ்ணன் வந்து அது நாடி சொல்லும்போது மிக பாகியில சொல்லும்போது சொல்பம் அப்பியசே தர்மசே திராயதோ மகதோ பயாத்துன்னு பாகியில சொல்றாரு. இதுல கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் உங்களை வந்து மிகப்பெரிய பயத்திலிருந்து விடுவிக்கணும்னு சொல்றாரு. சாதாரணமா நம்ம வந்து ஒரு காரியம் செய்யணும்னா நிறைய செலவாகும், ஒரு யாகம் பண்ணாலோ ஒரு பூஜை பண்ணாலோ இல்லை ஒரு கோயில் பண்ணாலும், ஆனா நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்த இடத்துல நீங்க உங்க குடும்பத்தில இருந்த மாணிக்க உங்க தொழிலை கவனிச்ச மாணிக்க எதையும் விடாம இந்த ஒன்ன மட்டும் பிடிச்சிங்கன்னா போதும், பகவான் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றி தர்றாரு. இதுல வந்து விசேஷம் என்னன்னா கலியுக தர்ம நாம சங்கீர்த்தனம். அது மட்டும் இல்லாம பகவான் நாம வந்து சொல்றதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. பகவான் நாம வந்து எப்படி சொன்னாலும் பலன் உண்டு. அஜாமலன் மாதிரி தான் பிள்ளைய நினைச்சு சொன்னாலும் பலன் உண்டு, வேடிக்கையா சொன்னாலும் பலன் உண்டு, கேலியா சொன்னாலும் பலன் உண்டு. அதனால எப்பகையிலே அந்ததுக்கு நாமத்துக்கு பலன் உண்டு, கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. நம்ம சொல்ற மாதிரி சாதாரணமா காயத்ரி மந்திரம் சொன்னா தசை பார்த்துருக்கணும், சந்தியா டைம் பார்க்கணும், இடம் வந்து சுத்தமான இடமா இருக்கும், குளிச்சிருக்கணும், ஆயிரக்கணக்கான கண்டிஷன் உண்டு. ஆனா இந்த நாமத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தை வந்து தாயை கூப்பிடுறதுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு, அதே மாதிரி இந்த பகவான் நாமத்தை கிருஷ்ணான்னு சொல்லி கூப்பிடவும் நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாம வந்து மிக சுலபமா நம்ம சொல்லக்கூடியது, யாருனாலும் எந்த நேரமும் சொல்லலாம், குறைபட சொன்னாலும் பலன் உண்டு. இன்னைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ நாடுகள், நூற்றுக்கணக்கான நாடுகளில் அவங்களுக்கு சரியாக உச்சரிக்க கூட தெரியாது, அமெரிக்கனுக்கும் ரஷ்யன்ஸுக்கும், அவங்களும் இந்த நாமத்தை சொல்லி பலன் பெறும்போது நமக்கு ஏன் பலன் கிடைக்காம போக போகுது? கண்டிப்பாக பலன் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பிரபுபாதாவில் சொல்ற மாதிரி கிருஷ்ணன் நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனாலதான் சைதன்ய மகாபிரபு சொல்லும் போது நாம் நாம் அகாதி பகுதா நிஜ சர்வசக்தி, சர்வசக்தியும் பகவானே உங்க நாமத்தில் பொதிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. சர்வசக்தியும் ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு, ஆனா சர்வசக்தி இந்த பகவானே உங்க நாமத்தில் இருக்கு. தத்ரா பிதா நியமிதா ஸ்மரணேன காலா, பகவானே உங்க நாமத்தை நினைக்கிறதுக்கு எந்த நியமமும் கிடையாது. எப்ப வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏதாத்ரிசி தப கிருப்பா பகவான் மாமா சொல்றதுக்கு முன்னாடி உதைக்கும் வர்றீங்க. ஆனா துர்தெய்வம் இதும் மிகாஜானி நான் அனுராகா, எனக்கு அதுல இன்னும் டேஸ்ட் வராம இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா டேஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு பிள்ளை மேல பிரியம்னா சதா அந்த பிள்ளை பேரை சொல்லி கூப்பிடுறோம். அதே மாதிரி பகவான் மேலே பிரியம் வந்தா சதா அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுறோம். அதனாடிதான் அந்த காலத்துல பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பெருமா நாமமா வச்சாங்க. இன்னைக்கு விதவிதமா வாயில நுழையாதபடி பேர் யாரு ஒவ்வொருத்தட்டும் பேர் கேட்டா என்ன அர்த்தம்னு சேர்த்து சொல்லுன்னு சொல்லணும் அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேருக்கு அர்த்தமும் தெரியாது ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து காரணமாக வச்ச காரணம் திரும்பி திரும்பி கூப்பிடையில் பகவான் நாமத்தை சொன்ன பலம் கிடைக்குன்னு சொல்லி. இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெறும் ஆராய்ச்சி நாடி தெரியாது, அனுபவத்து நாடி தெரியும். அது சொல்கிற நாடி கட்டுப்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சேதன மாப்பிர சொல்லும்போது சேத்தோ தர்ப்பண மர்ஜனா பவ மகா தபா அக்னி நிர்வாப்பணன்றாரு. ஒரு நெருப்பு வந்து எவ்வளோ பெரிய மலை மாதிரி குப்பையும் எரிச்சு அழிக்குமோ அதே மாதிரி இந்த நாம வந்து நம்ம சொல்லக்கூடிய நாம வந்து மனசில் கோடிக்கணக்கான பிறவிகளை சேர்த்து வச்ச அழுக்கையும் நொடியில் எரிக்கும். நம்முடைய துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மகிழ்ச்சி இல்லாத தன்மைக்கும் அடிப்படை காரணம் வந்து நம்முடைய மனசில் உள்ள அழுக்குகள். அந்த அழுக்குகள் நீங்கினவனே மனம் வந்து சந்தோஷம் அடையும். அது காரணத்தினாடியும் மன சந்தோஷத்தை பெறதுக்கு நீங்க வெளியேந்து தேட விட உள்ளந்தான் தேடணும். ஏன்னா மனசு உள்ள சுத்தமாகும்போது கலகலன்னு மனசு வரும்போது முகமும் சந்தோஷமாகும், நம்முடைய சுத்தி உள்ள எல்லாமே சந்தோஷமாகும். அதுக்கானத்தினாடியும் மனசோட அழுக்கு நீங்கிறதும் இந்த மகாமந்திரம். சேத்தோ தர்ப்பணம் மர்ஜனம் பவ மகா தபா அக்னி நிர்வாபணம் ஸ்ரேயா கைரவ சந்திரிகா விதனம் வித்யா விதிஜீவனம் ஆனந்தம் போதி வர்த்தனம் பிரதிபதம் பூர்ணாமி தசம். ஆனந்தம் போதி வர்த்தனம் ஆனந்தம் தரக்கூடியது. சர்வாத்ம சிறப்பணம் பரமவிஜேதி ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த பகவான் நாம வந்து எல்லா வெற்றியும் தரக்கூடியது. இதுதான் அடுத்து சொல்றது. இன்னைக்கு வந்து மகிழ்ச்சி வேணும்னா கஷ்டம் இருக்கக்கூடாது. கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம ஊரில் உள்ள அத்தனை துணையும் இருந்தாலும் பத்தாது. ஆனால் யார் துணை இல்லைனாலும் பகவான் துணை இருந்துச்சுன்னா நம்ம நாடி கஷ்டங்கள் நொடியில் போயிடும். அஜாமலன் மாதிரியோ இது மாதிரியோ நம்ம நடைமுறையிலே பார்க்கலாம். எத்தனையோ பேர் அவங்கவுங்க வாழ்க்கையில் உணர்ந்திருக்கோம். எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலையும் பகவான் கருணை நாடி கடந்திருக்கோம். ஏன் இன்னைக்கு நம்ம நாடி புரிஞ்சுக்கல, ஒவ்வொரு கணமும் நம்முடைய வாழ்க்கை வந்து பதம் பதம் எத்து விபதாம்னு சொல்ல பாகம். ஒவ்வொரு கணமும் நம்ம வாழ்க்கை கஷ்டம் நிரம்பினது. நம்ம இன்னைக்கு எல்லாம் சுமத்தா இருக்கிறமா நினைக்கலாம், அடுத்த கடமே வாழ்க்கை மாறி அமையலாம், உட்கார்ந்த இடத்துல நம்ம வாழ்க்கை முடியலாம். ஆனா இந்த ஒருத்தர் கண்ணை நாடி தொடருது. அது மட்டும் இல்ல, நிம்மதியான வாழ்க்கை ஒரு நொடியில குழப்பமாகலாம். ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பூகம்பமா வெடிக்கலாம். இத்தனை பிரச்சனைகள்ந்தும் விடுவிக்கிறதும் பகவான் கருணை தான். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு சுமத்தா போனா அதுவும் பகவான் கருணை தான். நம்ம உணர்ந்தாலும் உணர்லைனாலும் எப்படியோ பகவான் கருணையை பெறதுக்கு இந்த வார்த்தை வந்து சுலபமானது. பகவான் நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமம் வந்து சுலபமாக நமக்கு வந்து எல்லா விதமான நலன்களையும் தரக்கூடியது. அது புரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து முடியும், சுலபமாக பிரச்சனைகளை மீள முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் உலகம் முழுவதும் சொல்லி பலன் பெறும்போது நம்மளையும் பெறக்கூடாது. இன்னைக்கு வந்து இதே இடத்துல கிட்டத்தட்ட 8 வருஷம் முன்னாடி 7 வருஷம் முன்னாடியோ இதே இல்லை பார்த்தோம். என்னைக்குன்னு எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. இங்கே வந்து பண்ணியிருக்கோம் ஒரு நகர்சங்கத்தின் பஜனும் பண்ணோம். 2005 6 7 அந்த டைமில் வந்து பண்ணியிருக்கோம். அன்னாடி திரும்பவும் நம்ம இதே இடத்துல நடத்துகிறோம். அன்னைக்கு யார் யார் வந்தீங்கன்னு ஞாபகம் இல்லை. அன்னைக்கு வந்து அவங்க யார் யார் எல்லாரும் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த நாம மகிமை வந்து திருப்பி நல்லபடியாக நாம எல்லாருக்கும் பகவானுக்கு உதவிக்கு வரணும்னு வேண்டிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. சந்தேகங்கள், கேள்விகள், விளக்கங்கள் தான் கேட்கலாம். சந்தேகங்கள் தான் கேட்கலாம், ஃப்ரீயா கேட்கலாம் சந்தேகங்கள் கேள்விகள். கேள்வி வந்து ஜபம் சொல்லும்போது மனசால மனசுல சொல்லிக்கலாமே, வெளியேயும் சொல்லணும். இப்ப ரீசண்டா நான் வேலூர் வந்துட்டு காட்பாடியில் வந்து ட்ரெயின் ஏறினேன். காட்பாடியில் ட்ரெயின் ஏறும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து பக்திலாம் என் வெளியே காட்டுறீங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கலாமேன்னாரு. ஸ்டேஷன்ல ஒரு பெங்களூர் ட்ரெயினுக்கா போறக்கா நின்றுட்டு இருக்காரு, நான் இந்த பக்கம் சேலம் வர்றக்கா நிற்கிறேன். என்கிட்ட வந்து மனசுக்குள்ளே நீங்க இதை வந்து பக்தியெல்லாம் வச்சுக்கலாமே, வெளியே காட்டுறீங்கன்னு. சாப்பாடு நீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கலாமே, எதுக்காக சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். சாப்பாடு வந்து நீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கலாமே, அந்த டேஸ்ட்லாம் ஏன் சாப்பிட்றீங்க? ஏன்னா அவர்னாடி பதில் டக்குன்னு சொல்ல முடியல, எதிர்பார்க்கல. சாப்பிட்டாதான் நாக்கு டேஸ்ட் என்ஜாய் பண்ணுது, அதில் எச்சில் சுரந்தாதான் அந்த சுவை தெரியுது, அதோட மனம் முகந்தாதான். ஒரு சாப்பாடுனா என்ன? வடையை சாப்பிட்றோம், வடையோட வட்டம், அதோட வாடை, அதோட டேஸ்ட்டு, அது உள்ளே போய் எச்சில் சுரந்து எல்லாம் சாப்பிட்டாதான் முழுமையாகுது. சும்மா வடையை வந்து நான் மனசுலேயே நினச்சிக்கிட்டே இருந்தால் வடை சாப்பிட்ட மாதிரி ஆகுமா? அதே மாதிரி பகவானோட நாம வந்து வாய் சொல்லணும், காது கேட்கணும், கண்ணு பகவானை பார்க்கணும், கையை மாலையை தொடணும், நுகர்ற வந்து பகவான் மாலை மன நுகரணும். இந்த அஞ்சு வந்து ஒன்னு எஸ்கேப் பண்ண விட்டீங்கனாலும் போச்சு, இழுத்துட்டு போயிடும். பாகிலேஸ்வரர் ஒரு புலன் கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் உங்களுடைய மனத்தை வந்து அது இழுத்துட்டு போயிடும்ன்றாரு. காற்றில் அடிச்சு போற படகு மாதிரி கொண்டு போயிடும்ன்றாரு. ஆனாடி பக்தியில வந்து நம்ம வந்து படகு இழுத்து போகாதபடி எல்லா புலனையும் அடக்கி பகவான்கிட்ட கொண்டு வரணும். அதான் அர்த்தம் என்னன்னா, நம்ம தனித்தனியா வெறும் மனசுக்குள்ளே சொல்லும் போது இந்த அஞ்சும் அந்நிய மாதிரி போயிடுது, அஞ்சு அனாத மாதிரி போயிடுது. அது அஞ்சு அஞ்சு திசையில போயிருக்கும். சினிமா பாட்டை காது கேட்கும், வாய் வந்து என்னமா பேசிட்டு இருக்கோம், இல்ல கண்ணு வேற எங்கேயாவது வேடிக்கை பார்க்கும், மூக்கு எங்கேயாவது சமையல் வாட பிடிக்கும், அந்த மாதிரி உடம்பு வந்து என்னத்தையா யோசிக்க, ஆக மொத்தம் மனசு இழுக்க முடியாது. அகுது நாடி மனம் வந்து இழுக்கலைனா நம்ம மந்திரம் வந்து பலன் முழுசும் கிடைக்காது. மெஷின் சொன்ன மாதிரி கிளிப்பில் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்றதுல பலன் இருக்கலாம், ஆனால் முழு பலன் கிடைக்காது. அதனாடி வாய் விட்டு சொல்ல, வாய் சொல்ல, காது கேட்க, கண்ணு பார்க்க, கைதோட சொல்லும் போது புலங்கள்லாம் சுலபமாக ஈடுபடும். ஆக்சுவலாக நான் 89-90 பெங்களூருக்கு போகும்போது, கோயில் போகும்போது இதான் முத எனக்கு அற்றா கொஞ்சம் கவனிச்சது. ஏன்னா இந்த ஜபம் சொல்லும்போது மனம் வந்து சுலபமா ஒன்றுபடும்ன்றக்கு இந்த உதாரணம் சொன்னாங்க. அவர் உதாரணம் சொல்லும்போது டிவி வந்து ரேடியோட ஏன் அட்ராக்ஷனா இருக்கு? ஏன் அட்ராக்ஷனா இருக்கு? பார்க்கிறோம், கேட்கிறோம், சிரவணம், கீர்த்தனம் ரெண்டு இருக்கு. ஆனா ரேடியோல ஒன்லி கேட்க மட்டும்தான் செய்யறோம். ரெண்டு புலனை நம்ம ஈடுபடுத்தும் போதே டிவியில அவ்வளவு முங்கி போறோம். அதனாடி இதுல அஞ்சு புலனையும் ஈடுபடுத்த முடிஞ்சா எவ்வளவு அழகா முங்கலாம் இதுல. அதனாடி பலன் முழுதும் வேணும்னா கொஞ்சம் சொல்லலாம். ரொம்ப பக்குவப்பட்ட நிலையில உங்க மனம் வந்து சதா பகவான்ட சஞ்சரிக்கையில வேணா நீங்க வாய் விட்டு சொல்லலாம். இப்ப நம்ம மனம் வந்து தரிகட்டு அலையுது. கர்ணன் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க. சர்க்கஸ்ல அப்படி நடந்து நடந்து கைத்து மேல போறாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கு. மனம் வந்து எந்நேரம் நம்மளை கவுத்தும் எந்நேரம் கீழே தள்ளும்னு தெரியல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே எல்லாத்தையும் கொஞ்சம் அணைச்சி இழுத்து பகவான்கிட்ட ஒண்ணுபடுத்தி கொண்டு போகும். அதுக்கு தான் அந்த மந்திரத்தை வாய் விட்டு சொல்லணும். வேற சந்தேகங்கள் கேளுங்கள். எழுதி வேணாலும் கொடுக்கலாம் யாரும் இருந்தாலும், இல்லைனா நீங்க கேட்டு சொல்லுங்க. யாரும் சொல்றாங்க எது? முக்கியமா வந்து இந்த மந்திரம் வந்து மகாமந்திரம்னா ராஜா 1000 ராஜா இருக்கலாம், ஆனா மகாராஜா பெரிய ராஜா. அதே மாதிரி எல்லா மந்திரங்களோட பலனும் இந்த மந்திரத்தில் அடக்கம்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த மந்திரம் யாரும் உருவாக்குனதும் கிடையாது, இது வந்து கலிசந்திரன உபனிஷத்துன்னு சொல்லியிருக்கு. அந்த உபனிஷத்துலேருந்து எடுக்கப்பட்ட மந்திரம். ஆனாடி இந்த மந்திரம் வந்து கண்டிப்பாக எல்லா மந்திரங்களோட பலனும் அடக்கம்னு சொல்லுது. நடைமுறையில் நம்ம சொல்லி பார்க்க போகிறோம், நஷ்டம் ஒன்றும் கிடையாது. பலன் தெரியலைன்னா நீங்கள் என்னட்ட வந்து எப்பனாலும் கேட்கலாம். நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் மனோகரன் அவங்க எம்பிஎஸ் அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மொழிதர கோபால் 15 வருஷம் ஒரு இன்ஜினியர் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. வேதநாராயண ஒரு 10 வருஷமாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. அன்னாடி கண்டிப்பாக இந்த மந்திரத்தில் பலன் இல்லைன்னா நாங்கள் யாரும் எடுக்க போகிறதில்ல. எடுத்ததோட மட்டும் உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை சொல்ல போகிறதும் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக பலன் உண்டு. அன்னாடி தாராளமாக சொல்லலாம், இந்த மந்திரம் வந்து பலன் இருக்கிற நாடி சொல்லி பாருங்க. கண்டிப்பாக வந்து எல்லா மந்திரத்தோட பலன் ரெண்டா கட்டுப்பாடு இல்லாது இந்த மந்திரம். நம்ம நாடி கலிகாலத்தில் நம்ம நாடி சுத்தமாக இருக்க முடியல. மனமும் சுத்தம் இல்லை, உடம்பும் சுத்தம் இல்லை. நம்ம நாடி கண்டிப்பாக உண்மையை ஒத்துக்கணும். நம்ம நாடி மனமும் உடம்பும் சுத்தமாக வச்சுக்க முடியல. நம்ம அதே மாதிரி நீங்களே உங்களுக்கு தெரியும், காயத்ரி மந்திரம் சொன்னால் எவ்வளவு கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, அதே மாதிரி ஒவ்வொரு மந்திரமும் கட்டுப்பாடு உண்டு. இந்த ஒரு மந்திரம் மட்டும் கட்டுப்பாடு இல்லை. ஏன்னா இந்த மந்திரம் வந்து பகவான் நாமத்தை மட்டும் அடக்குனது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் வந்து தாயை கூப்பிட பிள்ளைக்கு எப்படி கட்டுப்பாடு இல்லையோ அதே மாதிரி இந்த பகவான் நாமத்தை சொல்லி கூப்பிடுறதுக்கு சாஸ்திரங்கள் எந்த கட்டுப்பாடும் விதிக்கலை. அதுக்கானத்தினாடி இந்த நம்ம இருக்கிற யுகம் கலியுகம். நம்ம நாடி கட்டுப்பாடாக இருக்க முடியல, நிறைய குறைபாடுகளோடு இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம மனமும் தெளிவில்லை, உடம்பும் சுத்தமாக வச்சுக்க முடியல. யார் நாடி 3 தடவை குளிக்க முடியுது? யார் நாடி இது இடம் பார்க்க முடியுது, திசை பார்க்க முடியுது? யார் நாடி சுத்தமாக இருக்க முடியுது? ஆனாடி நம்ம நாடி வீட்டுக்குள்ளேயும் வெளியவும் அவ்வளோ சுத்தம் அசும் மனசும் உடம்பும் அசுத்தப்படுது. வீட்டுக்குள்ளேயே வீட்டில் ஒரு சாக்கடை வச்சுருக்கோம். அந்த மாதிரி எது நடு வீட்டு சாக்கடை? டிவி. ஊரில் உள்ள அத்தனை சாக்கடையும் மத்தி நடு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். அது ஓப்பன் பண்ணால் ஊரில் உள்ள அத்தனையும் காட்டிடுது. அது போக இப்போ போதாக்கு இன்டர்நெட்லாம் வேறு இருக்குது. ஆனாடி இவ்வளவு நாத்தத்துக்கு இடையிலும் இது ஒன்று தான் கதி, பகவான் நாம ஒன்று தான் கதி. அது நாடி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்கிறோம். மற்றவங்க நான் சுத்தமாக இருக்கேன், எனக்கு மனமும் உடலும் பரிசுத்தமாக இருக்குது, எதுவுமே நான் வந்து கவலைப்படல, எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நீங்கள் மற்ற மந்திரங்கள் சொல்லலாம். அப்படினாலுமே இது சோடசக நாம் நாம் களி கல்மஷ நாசம் சர்வவேதேசு திருத்தியதேன்னு சொல்லியிருக்கு. சர்வ வேதங்கள்லேயும் சொல்லியிருக்கு அந்த மந்திரம் வந்து கலியோட அத்தனை கேடுகளையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு. சர்வ வேதேசு திருத்தியதேன்னு சொல்லுது உபனிஷத்து, சர்வ வேதங்களையும் சொல்லியிருக்கு. அதனால கண்டிப்பாக வந்து இதில் பலன் இல்லைன்னா நான் எடுத்திருக்க மாட்டேன். நான் உங்களை விட 1000 கேள்வி கேட்டிருக்கேன். 3 வருஷம் கேள்வியாக தான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நான் இப்போ தெரியாதனமா நான் சயின்டிஸ்டாக இருந்தேனாடி நிறைய கொஸ்டினிங் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக பலன் உண்டு. இதெல்லாம் சிலது வந்து கொஸ்டினாக வராது. தண்ணி வந்து டேஸ்ட் என்னன்னு சொன்னால் யாரும் சொல்ல முடியாது, இனிப்பா புளிப்பா கசப்பான்னு. ஆனால் குடிச்சு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இந்த நாமத்தோட மகிமை நான் ஆராய்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் வராது. சொல்லி பார்த்தா தான் தெரியும். நாமத்தை சொல்லி பாருங்கள், பலன் தெரியும். ரொம்ப காலம்லாம் இல்லை, 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு பலன் தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியக்கூடிய அடையாளம் என்னன்னா, நம்ம ஜென்ம ஜென்மத்துக்கு நம்ம நாடி விட முடியாதுன்னு நினைச்ச கெட்ட பழக்கொழக்கங்கள் நம்மளை விட்டு நீங்கும். அதுதான் முதல் அடையாளம். நமக்கு பக்தி வராது, அதெல்லாம் ரெண்டாம் கதை, எங்கேயோ தூரம் வச்சிருங்க. நம்ம வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய பழக்கொழக்கங்களும் முதல் நம்மளை வெளியே விட்டு விலகும். ரெண்டாவது வந்து மனசும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கசடுகள் நீங்கி சந்தோஷமாகும். இந்த ரெண்டும் தான் மொதல் அடையாளம். மனம் வந்து படிப்படியா சுத்தம் அடையும் போது இரண்டு இந்த மந்திரத்தோட மகிமை தெரியும். ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்து நமக்கு வந்து பக்தியில வந்து என்னன்னு தெரியாது. ஆனா இந்த மந்திரம் வந்து சொல்லும் போது எல்லா குறைபாடுகளும் நம்மளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நீங்க சொல்லி பார்த்தா தெரியும். ஜஸ்ட் நான் என்ன சொல்றேன், டாக்டர் அடிக்கடி சொல்லுவேன், டாக்டர் மருந்து கொடுக்கறதுல இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. டாக்டர் மேல நம்பிக்கை வைக்கிறோம், அவர் டிகிரி வாங்கியிருக்காரு, எம்பிபிஎஸ் எம்எஸ் வாங்கியிருக்கான்னு இருக்க நம்பிக்கை வச்சிருக்கோம். ரெண்டாவது மருந்து கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறோம், உடம்பு குணமாற தெரியுது, சரி தொடர்ந்து மருந்து சாப்பிடணும். அதே மாதிரி மருந்துக்கு நம்ம காசு வரணும், அதுக்கு பத்தியம் உண்டு, அதுக்கு வந்து டோசேஜ் உண்டு, அதுக்கு. ஆனா இந்த மருந்துக்கு காசு பணம் செலவு இல்லை, எந்த பத்தியமும் இல்லை. நீங்க எப்படி சொன்னாலும் அந்த மருந்துக்கு பலன் உண்டு. ஆனாடி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, நாமத்தை சொல்லி பாருங்க, பலன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்றதுல எந்த நஷ்டமும் இல்லை. கிருஷ்ணர் அழகாக சொற்பமா பேசு தர்மசு நேகாபிக்ரமோ நாசோஸ்தி. இந்த முயற்சியில சிறிதும் குறைவோ இழப்போ இல்லை. என்ன நஷ்டப்பட போறீங்க? கிருஷ்ணா ராமா ஹரேன்னு சொல்றதுல என்ன நஷ்டம்? ஏதோ பெரிய ஒரு ரூபா லாட்டரி டிக்கெட் வாங்கி 1 கோடி ரூபா கிடைக்குதுன்னா நீங்க விட போறீங்களா? அதே மாதிரி சும்மா வேலை செய்யல, கிருஷ்ணா ராமா ஹரேன்னு சொல்லிக்கிட்டே வேலை செய்யுங்க. அந்த மாதிரி படிப்படியா நீங்க செய்யும் போது உங்களுக்கு மனம் வந்து அமைதியாகவும், வீட்டில் பிரச்சனைகள் ஓஞ்சும், சந்தோஷமாகவும், குழந்தைகள் இன்னைக்கு குழந்தைகளை மேனேஜ் பண்றது பெரும்பாடா இருக்கு. அது மாடர்ன் ஸ்டேஜ்ல வந்து எப்படி கொண்டு வரணும், இதெல்லாம் ஸ்ட்ரீம் லைன் ஆகும்போது, உங்களுக்கு ஒழுங்குக்கு வரும்போது ஏன் இந்த சின்ன முயற்சி பண்ணக்கூடாது? ஒரு நாளைக்கு 108 முறை. இதுல வந்து நீங்க இன்னும் ரகசிய மந்திரம்லாம் சொல்ல, பகவான் நாமம், இந்த நிறைய குருக்கள் காதுல மந்திரம் சொல்ற மாதிரி ரகசியமான மந்திரமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நம்பிக்கை ஃபர்ஸ்ட் அண்ணாடி நம்பிக்கையோட. சார் வேற எதுவும் சந்தேகங்கள் கேள்வி? ஆ சொல்லு. வாட் இஸ் சப்ஜெக்டிவ்? நல்ல கேள்வி. மனித வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன் இங்க வந்தேன், அடுத்த கேள்வி நான் இங்கிருந்து எங்க போக போறேன், இடையில நான் இங்க என்ன செய்யறேன், எனக்கு தெரியும் கஷ்டம் வருது, தெரியும் சந்தோஷம் வருது, சோகம் வருது, இந்த வாழ்க்கையோட பர்பஸ் என்ன? யாரோ நான் விரும்பி இந்த பூமியில நான் பிறக்கல, யாரோ ஒருத்தர் நான் விரும்பி இந்த பிறந்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம யாரும் விரும்பல. அதே மாதிரி நம்ம போறது நம்ம விரும்பி போக போறது இல்லை. இதுக்கடையில ஃபுட்பால் கிரவுண்ட்ல கண்ட ஃபுட்பால் மாதிரி நம்மளை எத்தி எத்தி உலகம் பூரா நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. கேம் முடிஞ்சவனே பாலை எத்தி தள்ளின மாதிரி நம்ம கேமும் முடிஞ்சவனே போறோம். இது என்ன பர்பஸ்? இங்கதான் அடிப்படை ஆரம்பம். இத வந்து கிருஷ்ணன் சொல்லும் போது அவட்ட வரக்கூடிய 4 பேர்ல ஒருத்தர் வந்து கேள்வி ஜிக்னாசூர் கேள்வி கேட்கிறவங்களும் ஒருத்தர். முக்கியமா நம்முடைய வாழ்க்கை வந்து, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இந்த வாழ்க்கையோட நோக்கம்னா இந்த பாட்டு தான் வரும். நம்ம பட்டினத்தாரா யாரோ சித்தர் பாடினது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. இந்த பாட்டு வந்து நந்தவனத்தில் வந்து ஒரு ஆண்டி பரதேசி தாகம் எடுக்குது. ஆனாடி ஒரு குயவன் மண்மான சீரவன் வேண்டி தோண்டி தோண்டினா அந்த காலத்தில் இறைக்கிறது, தண்ணி இறைக்கிறது, தோண்டியை வாங்கி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி. ஆனால் அந்த தோண்டி வந்த பிறகு அல்ல தண்ணி இறைச்சி குடிக்காம கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி அது வந்து வெளியர்த்தம். உள்ளர்த்தம் வந்து நந்தவனம்ன்றது பிரபஞ்சம், ஆண்டின்றது நம்ம ஆத்மா. நமக்கு வந்து உடம்பில்லாடி ரொம்ப கஷ்டப்படுறோம், அந்த ஆத்மா வந்து உடம்பில்லாதப்ப ரொம்ப தவிக்கும். ஏன்னா மனசுல ஆசை இருக்கு, அது வேணும் இது வேணும்னு, ஆனா அனுபவிக்கிறதுக்கு உடம்பில்ல, ஆனாடி தவிக்குது. அந்த ஆண்டி வந்து 4-6 10 மாசம் குயவன்னா பிரம்மாவை வேண்டி இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கு. எதுக்கு இந்த உடம்பை வச்சு பக்குவப்பட்டு இந்த ஆத்மா விடுதலை பெற காண்டி? ஆனா என்ன செய்து இந்த உடம்ப ஆத்மா அந்த உடம்பு எடுத்தவனே என்ன பர்பஸ்க்காக அந்த உடம்பு எடுத்தோன்னு நமக்கு கிடைச்சதுன்னு மறந்து போய் சதா இந்த உடம்பே மெயின்டைன் பண்ணி உடம்பு தான் வாழ்க்கைன்னு நினைச்சு உடம்புக்கு தான் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அதுதான் கூத்தாடி கூத்தாடி ஒரு நாள் போட்டு உடைச்சிருது இந்த உடம்ப. திருப்பி நந்தவனத்தில் ஒரு ஆண்டு 4-6 மாதம். இதுதான் அர்த்தம். நம்ம உடம்பு எடுத்தது வந்து இந்த உடம்ப ஒரு கருவியா பயன்படுத்தி நம்ம வந்து விடுதலை பெறணும். ஏன்னா உடம்பு எல்லாருக்குமே தற்காலிகமானது. இந்த உடம்பு வந்து யாருக்கும் நிலைச்சு நிக்காது. ஆனா இந்த உடம்ப கருவியா பயன்படுத்தி ஆத்மா பக்குவம் அடையணும், பரிபக்குவம் அடையணும். அதைத்தான் நம்ம உடம்பு எடுத்ததோட நோக்கம். ஆனா இன்னைக்கு உடம்பு எடுத்ததோட நோக்கம் மறந்து போய் கூத்தாடி கூத்தா இந்த உடம்பு தான் சதா நம்ம வாழ்க்கைய பாருங்க. 24 மணி நேரம் நம்ம உடம்பு பத்தி தான் நினைவு. இந்த நினைவு நாடி நம்ம உடம்பு எடுத்த பர்பஸ மறந்து போயிட்டோம். உடம்போட உண்மை நோக்கம் வந்து உடம்ப கருவியா பயன்படுத்தி இது கேட்டலிஸ்ட் மாதிரி கெமிஸ்ட்ரியில சொல்றோம் கேட்டலிஸ்ட், அதாவது கிரியா ஊக்கின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது வந்து ரியாக்ஷன்ல ஜாயிண்ட் ஆகாது, ஆனா ஹெல்ப் பண்ணும், அதான் கேட்டலிஸ்ட். அதே மாதிரி இந்த உடம்பும் இறுதியில வராது, ஆனா இந்த உடம்பு உதவியா வச்சுதான் நம்ம ஆத்மா முன்னேறணும். எப்படின்னா இன்னைக்கு எனக்கு வாய் இருக்கு பேசுறேன், நாக்கு இருக்கு டேஸ்ட் பண்றேன், காது இருக்கு பகவானை பத்தி கேட்கறேன், கால் இருக்கு பகவான் கோயிலுக்கு போறேன், உடம்பு இருக்கு நமஸ்காரம் பண்றேன். ஆனாடி ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு புலனும் இந்த உடம்புல வந்து பயன்படுத்தி இந்த உடம்பு வராது எனக்கு கடைசியில், ஆனா இந்த உடம்பு பயன்படுத்தி நான் மனசை சுத்தம் பண்றேன், புத்தியை சுத்தம் பண்றேன், ஆங்காரத்தை அழிக்கிறேன், பகவான்கிட்ட போய் சேர்றேன். இதுதான் உடம்போட நோக்கம். சுருக்கமா சொல்லியிருக்கேன். நல்ல கேள்வி. வேற எதுவும் சந்தேகங்கள் கேளுங்கள். அடுத்து நான் சொன்ன மாதிரி மந்திரம் வந்து எல்லாரும் கேள்வி வந்து மனிதன் ஏங்கிறது இதயம் துடிக்குது, கார் போற கார் சத்தம் கேது, உலகம் ஏங்கிறது தெரியலையே அப்படின்னு கேக்குறாரு. இது எப்படின்னா நம்முடைய ஞானமும் புலங்களும் குறைபட்டது. உலகம் இயங்குறத நம்ம நாடி பார்க்க முடியும். ஏன்னா பூமி சந்திரனும் எத்தனையோ சுத்தி வருது, நம்ம பார்க்க முடியலனாலும் விஞ்ஞானம் சொல்லுது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன, நான் பேசிக்கா வந்து உலகம் இயங்குறது எப்படின்னா, நான் வந்து இந்திய விண்வெளித்துறையில விஞ்ஞானியா இருந்தேன், சேட்டலைட் கண்ட்ரோல் பண்ற டிவிஷன்ல இருந்தேன். சேட்டலைட் கண்ட்ரோல்ல ஒரு சேட்டலைட் வந்து 1 டன் kg சேட்டலைட்டை நான் லான்ச் பண்ணா கிட்டத்தட்ட 5000-10000 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்றோம், ஒரு 5000 எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் இருக்கும். இதுல ஒன்னு தப்பாச்சுனாலும் சேட்டலைட் வந்து உடனே கீழே வந்துடும். எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் 2-3 இயர்ஸோ முடிஞ்சவொடனே பூமிக்கு வந்துடும். 2-3 வருஷம் ஒரு சேட்டலைட்டை பூமியை சுத்த வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூமியை வந்து சந்திரன் வந்து எத்தனை கோடி வருஷ காலமா சுத்துது, எத்தனை கோடிக்கணக்கான டன்னு வெயிட் உள்ள சந்திரன் சுத்து, இது யார் செய்யறா எப்படி செய்யறா, இதெல்லாம் வந்து பூமியை இயங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நிரூபணம். பிரபுபாதா சொல்றாரு, அட்லாண்டிக் கடல் ஓரம் நின்றுட்டு இந்த கடல் யார் கட்டுப்பாட்டுக்கு இயங்கி அந்த பார்டர்ல நிக்குது, கொஞ்சம் ஒரு 20 அடி தூக்குச்சுன்னா உலகத்துல உள்ள எத்தனை நகரம் காணாம போகும். ஒரு சுனாமி வந்துச்சு நம்ம எல்லாரும் என்ன நடுக்க நடுங்கணும். இதெல்லாம் வந்து உலகம் இயங்குறதோட அடையாளம் இல்லையா, யாரோ கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க, யாரோ ஒழுங்கு பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சூரியன் வந்து அதோட பொசிஷன்ல இருந்து கோடியில ஒரு பங்கு விலகி போனா பூமி உறைஞ்சு போகும், அதே மாதிரி கோடியில ஒரு பங்கு கிட்ட வந்தா நம்ம எல்லாம் எரிஞ்சு போவோம். யார் அந்த கண்ட்ரோல் பண்ணி இந்த ப்ராப்பர் சீசன வச்சிருக்கா, இது பூராமே ஒரு கடல் கட்டுப்பாட்டில் இருக்கிறதும் சூரியன் அந்த போதில் ஒழுங்குல சுத்துறதும் எல்லா கிராமங்களும் அதது பாதையில சுத்திட்டு இருக்கு, ஒன்னு ஒன்னு மாத்தி சுத்துச்சுன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். இது பூரா உலகம் இயங்கிட்டு இருக்கிற ஒரு தன்மை. இது வந்து பெரிய லெவல்ல, சின்ன லெவல்ல எடுத்தா நம்ம உடம்புல எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை அமைப்புகள், ஒரு இதயம் துடிக்கிறதுல இருந்து ஒவ்வொன்னு வந்து யாரோட கண்ட்ரோல் அப்படி இயங்குதுன்னு பெரிய கேள்வி. சுருக்கமா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து நம்ம கொஞ்சம் இது வந்து பகவான் வந்து இன்னும் பாகவதத்துல சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பகவான் உலகத்தோட அமைப்பும் பகவான் அமைப்பும் நதிகளும் மலைகளும் இதும் போறது எப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன பிளேன் போறத வந்து என்ஜின் மூலமா தெரியுது. பிரபுபாத கேட்கிறாரு, நீ அவ்வளவு பெரிய பிளேன் பார்த்துட்டானா கடவுள் வந்து ஒரு சின்ன கொசு அதுவும் பறக்குது அது மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. ஏன்னா அதுலயும் பகவானோட செயல் இருக்குன்னு சொல்றாரு. கண்டிப்பா உலகம் வந்து பல வகையில இயங்கிட்டு இருக்கு, நம்ம பாக்குற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை. ஹரே கிருஷ்ணன். கொஞ்சம் விஞ்ஞானத்துல அதிகம் போனோம்னா அது ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்ச அளவுல நமக்கு புரியல. கொஞ்சம் டீப்பா போனோம்னா நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தெரியும். ஜெபம் பண்ணிடுவோமா? ஹரே கிருஷ்ணா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகவான் நாமசில எந்த குறைபாடும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். நம்மகிட்ட